السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الله يتوفى الأنفس حين موتها والتي لم تمت في منامها فيمسك التي قضى عليها ويرسل الأخرى إلى أجل مسمى إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, நேற்றைய தினம் நான் பேசும் பொழுது மரணத்திற்கு பின்பு மரணமாவர்களுடைய உயிர்கள் ரூஹ் எங்கே சந்திக்கின்றன, எப்படி நடந்து கொள்கின்றன, மரணித்தவர்களுடைய ரூஹெல்லாம் ஒரு இடத்தில் சந்தித்து அளவலாவிக் கொள்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள், சேமநலன் விசாரித்துக் கொள்கிறார்கள், புதிதாக உலகத்தை விட்டு அங்கு வரக்கூடியவர்களுக்கு வரவேற்பு அளித்து உலக நிகழ்வுகளையெல்லாம் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்கிறார்கள். எனவே இறந்ததற்கு பிறகு இல்லாமல் போவது என்பது ஒன்றும் இல்லை, ஒன்று சேர்ந்து வேறொரு உலகத்தை சந்தித்து அங்கே சஞ்சரிக்கிறார்கள், பேசிக்கொள்கிறார்கள் என்பது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், மரணித்தவர்களுடைய உயிர் ஹயாத்தாக இருக்கக்கூடியவர்களுடைய உயிர்கள், இந்த இரண்டு வகை நபர்களின் உயிர்களும் சந்திக்கின்றனவா இல்லையா என்பதை பற்றிய விவரத்தையும் நான் சொன்னேன். உலகத்தில் வாழக்கூடியவர்களும் இறந்து போனவர்களும் சந்தித்துக் கொள்கிறார்கள். ரூஹ் அளவிலே, உயிர்கள் அளவிலே உடல்களால் வேறுபட்டு இருந்தாலும் கூட இரு சாராரின் உயிர்களும் சந்தித்து பேசுகின்றன, அளாவுகின்றன, உரையாடுகின்றன என்பதை பற்றி நான் சில விவரங்களை நேற்று கொடுத்தேன். அதில் நான் சொன்னேன், இரண்டு வகை ரூஹ் இருக்கிறது. ஒரு ரூஹ் மனிதனிடத்திலே தங்கி விடுகிறது. ஒவ்வொரு உயிர் உள்ள ஒவ்வொரு பிராணிக்கும் உள்ள ரூஹ், அதற்கு பேர் ஹைவானி ரூஹ் என்று சொல்லுவார்கள். இன்னொரு ரூஹ் ரப்பானி ரூஹ் ஆகும். அவைகள் தான் மரணித்தவருடைய ரூஹோடு சங்கமித்து பேசிக்கொள்கின்றனர் என்பதை பற்றி நான் சொன்னேன். இங்கிருந்து செல்லக்கூடிய உறக்கத்தில் இருக்கக்கூடியவர்களின் அந்த ரூஹ் இவர்களை விட்டு பிரிந்து லௌஹுல் மஹ்ஃபூஸ் வரைக்கும் கூட செல்கிறது. லௌஹுல் மஹ்ஃபூஸில் சென்று பின்னால் நடக்கக்கூடிய சில விஷயங்களை கூட இந்த ரூஹ் கண்டுகொள்கிறது. ஆகையினால்தான் கனவிலே அடுத்து நடக்கக்கூடிய சில காரியங்களை கூட கண்டு சொல்லக்கூடிய தன்மை அவைகளுக்கு ஏற்படுகிறது என்பது நாம் அனுபவத்தில் காணக்கூடிய ஒரு உண்மை. அனுபவத்தில் நாம் பார்த்தாலும் கூட இது குரானை கொண்டு ஹதீஸை கொண்டு ஊர்ஜிதமானதா, இதற்கு குரானிலே ஹதீஸிலே ஆதாரம் இருக்கிறதா, தூங்கக்கூடியவர்களின் உயிர்களும் இறந்து போனவர்களின் உயிர்களும் ஓரிடத்தில் சந்திக்கின்றன என்ற விஷயம் அல்லாஹும் ரசூலும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களா என்ற சந்தேகத்தை ஒரு சில இளைஞர்கள் கேட்டார்கள். நாம சொல்லுவது ஒரு விளக்கம், அதை ஆதாரபூர்வமாக எடுத்து வைப்பது இது வரவேற்கத்தக்க அம்சம், அதை கேட்டு பெறுவதற்கு உரிய அவர்களுக்கு உரிமையும் இருக்கிறது. அந்த வகையிலே நான் இன்று ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு நாம் செய்யக்கூடிய சவாபை சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்களில் எது ஆதாரபூர்வமானது, அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அங்கீகாரம் உண்டா, நம்முடைய முன்னோர்கள் சஹாபாக்கள் தாபிஈன்கள் அதை செயல்படுத்தி இருக்கிறார்களா என்ற ஒரு சில விவரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நான் உங்களுக்கு முன்னால் இப்பொழுது சமீப இப்பொழுதுதான் ஒரு ஆயத்தை வாசித்தேன். அல்லாஹ் அருள்மறையிலே குறிப்பிடுகிறான், அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லத்தி லம் தமுத் ஃபி மனாமிஹா, மரணத்தை தழுவியவர்களுடைய உயிர்களையும் தூக்கத்தில் இருப்பவர்களுடைய உயிர்களையும் அல்லாஹ் கைப்பற்றுகிறான். மரணத்தை தழுவிவிட்டவர்களின் உயிர்களையும் இறந்து போனவர்களுடைய உயிர்களையும் தூக்கத்திலே இருக்கக்கூடியவர்களின் உயிரையும் உயிர்களையும் அல்லாஹ் ஓரிடத்தில் ஏற்கிறான், கைப்பற்றுகிறான். அதற்கு பிறகு கைப்பற்றுகிறான், ஒரு இடத்தில் சேர்த்து வைக்கிறான். அங்கேதானே ஒரே இடத்திலே உறங்கி போனவர்களுடைய உயிர்களும் இறந்து போனவருடைய உயிர்களும் அவர்கள் கலந்து பேசியதற்கு பிறகு இருவகை உயிர்களும் ஓரிடத்தில் சேர்ந்து இறைவனுடைய சன்னிதானத்தில் ஆஜரானதற்கு பிறகு பயும்சிபுல்லதி கலா அலைஹா, எந்த உயிரை மரணத்தின் அடிப்படையிலே அல்லாஹ் கைவசத்தில் வைத்திருந்தானோ அதை தம்மிடத்திலேயே தக்க வைத்துக் கொள்ளுகிறான், விடுவதில்லை. உறக்கத்தில் உள்ள நிலையிலே எந்த உயிரை கைப்பற்றினானோ அதை சிறிது காலத்திற்கென்று விட்டு விடுகிறான், திரும்பவும் அதே உடலிலே. உறக்கத்தில் இருக்கக்கூடியவருடைய உயிரையும் ஏற்கிறான், இறந்து போனவருடைய உயிரையும் ஏற்கிறான். இறந்து போனவருடைய உயிரை தன்னிடத்திலேயே தக்க வைத்துக் கொள்ளுகிறான், திரும்பவும் அது உலகத்திலே விடுவதில்லை. ஆனால் உறக்கத்தில் இருந்தவர்களின் உயிரை அல்லாஹ் எடுத்துக்கொண்டானே, சேர்த்து வைத்தானே, அந்த உயிரை அல்லாஹ் சிறிது காலத்திற்கு அவர்களுக்கு குறிப்பிட்ட தவணையில் ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அளவிற்கு அதை விட்டு விடுகிறான். திரும்பவும் உறங்கியவர்களுடைய உடல்களிலே அது திரும்பவும் பாய்கிறது என்ற கருத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான். அல்லாஹு யதவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா, உயிர்களை மரணித்த நிலையில் இருக்கக்கூடிய உயிர்களையும் அல்லாஹ் ஏற்கிறான். வல்லத்தி லம் தமுத், எந்த உயிர்கள் இதுவரைக்கும் இறக்கவில்லையோ அவர்களையும் கைப்பற்றுகிறான். ஃபி மனாமிஹா, அவருடைய உறக்க நிலையிலே. ஃபயும்சிகுல்லதி கலா அலைஹா, கைப்பற்றப்பட்ட உயிர்களை மரணத்தின் மூலமாக தன் கைவசத்தில் வைத்துக் கொண்ட உயிர்களை தம்மிடத்திலேயே அல்லாஹ் தக்க வைத்துக் கொள்ளுகிறான், நிறுத்திக் கொள்ளுகிறான். வேறு வகை உயிர்களை தூக்கத்தில் இருந்த நிலையிலே கைப்பற்றப்பட்ட உயிர்களை விட்டு விடுகிறான். இலா அஜலின் முசம்மா, சிறிது குறிப்பிட்ட தவணை வரைக்கும், அவரவருடைய ஆயுள் காலம் முடியும் வரைக்கும் எது இருக்குமோ அந்த கால வரைக்கும் அந்த உயிரை அல்லாஹ் விட்டு வைக்கிறான், விட்டு விடுகிறான். இந்த வசனத்திலே அல்லாஹ்வுடைய இந்த திருவசனங்களிலே மிகப்பெரிய ஆதாரங்கள் இருக்கிறது சிந்திக்கக்கூடியவர்களுக்கு என்று அல்லாஹு ஜல்ல ஷானுவுத்தால இந்த வசனத்தை குறிப்பிடுகிறான். இதை வைத்து ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு விளக்கி கூறுகிறார். ஹஜரத் இப்னு அப்பாஸ் சஹாபாக்களில் திருமறையுடைய விளக்கம் கொடுப்பதற்கு பெயர் பெற்றவர்கள். எல்லா சஹாபாக்களும் அல்லாஹுடைய ரசூலுடைய கல்வியை கற்றவர்கள், அதனுடைய திறமையை பெற்றவர்கள் தான். ஆனால் சஹாபாக்களில் சிலருக்கு சில கலைகளில் ஒரு குறிப்பிட்ட திறமை இருந்தது. அதுவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட திறமைகள் தான். அதில் ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வயதிலே சிறியவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும் தருவாயிலே இவர்களுக்கு ஏறத்தாழ 12 அல்லது 13 வயது தான் இருந்தது. அப்ப நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கக்கூடிய காலத்தில் இன்னும் சிறு பிராயமாக இருந்தார். ஆனால் அறிவார்ந்தவர்கள், விளக்கமுடையவர்கள், எதை எந்த காரியத்தை எப்போது செய்ய வேண்டும் என்ற விளக்கத்தை பெற்றிருந்தவர்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் ஜலம் கழிப்பதற்காக தமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சென்றிருந்தார்கள். திரும்ப வரும் பொழுது நபிக்கு எது தேவை என்பதை அவர்கள் சொல்லாமலேயே உணர்ந்து உது செய்வதற்குரிய தண்ணீருடைய வசதிகளையும் மிசுவாக்கையும் இது போன்ற பொருள்களை ரெடி செய்து தயார் செய்து அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் வைத்தார்கள். சொல்லாமலேயே, கேட்காமலேயே, கோராமலேயே தாமே விளங்கி சரியாக அந்த உரிய நேரத்தில் அந்த ஹிதுமத்தை பணியை செய்த காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு துஆவை அளித்தார்கள், ஒரு வாழ்த்து கூறினார்கள், அல்லாஹ்விடத்தில் இறைந்தினார்கள். அல்லாஹும்மா ஃபத்திஹு ஃபித்தீன் வ அல்லிமுஹுல் கிதாப், அல்லாஹ்வே இந்த சிறுவருக்கு வேதத்தில் ஞானத்தையும் அறிவையும் மார்க்கத்தின் விளக்கத்தையும் நீ தந்தருள்வாயாக என்று அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்மா ஃபத்திஹு ஃபித்தீன், தீனிலே விளக்கத்தையும் அவர்களுக்கு அளிப்பாயாக. அள்ளி முகுல் கிதாப், இந்த வேதத்தை திருமறையை விளங்கக்கூடிய ஆற்றலை இவருக்கு தருவாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆ அது எப்படி பலிக்கும், எப்படி பிரதிபலிக்கும் என்பது யாரும் சொல்ல தேவையில்லை. இந்த துஆவின் காரணத்தினால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனை விளங்குவதிலே ஒரு தனி ஆற்றல் கிடைத்தது. பெரும் பெரும் சஹாபாக்களுக்கு கூட அந்த ஆற்றல் கிடைத்ததில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆவின் பரக்கத்தால் பெற்ற ஆற்றல் அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்னொரு பணிவிடை செய்யக்கூடிய இளைஞரும் இருந்தார். ஒரு ஹஜ்ரத் அனஸ் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு என்று சொல்வார். இவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டு காலம் பணிவிடை செய்தவர்கள். பணிவிடை செய்வதற்காக வேண்டிய இவருடைய வளர்ப்பு தந்தை அபு தல்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் ஒப்படைத்தார்கள். ஹஜ்ரத் அனஸுடைய தாயார் உம்மு சுலைம் மாலிக் என்ற தனது கணவர் இறந்ததற்கு பிறகு அபு தல்ஹாவை மறுமணம் செய்து கொள்கிறார்கள். மூத்த கணவருக்கு பிறந்தவர் தான் ஹஜ்ரத் அனஸ். அவர் இறந்ததற்கு பிறகு அபு தல்ஹா வளர்ப்பு தந்தையாக ஏற்றி இருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய அறிவு, கூர்மை, ஆற்றல் இவைகளை வைத்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பணிவிடை செய்யட்டும் என்ற அடிப்படையிலே கொண்டு சமர்ப்பித்தார்கள். ஹஜ்ரத் உம்மே சுலைம் அனஸுடைய தாயார் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் நபி அவர்களிடம் கோரினார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் என்னுடைய மகனுக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஈருலக வாழ்க்கைக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹ்வே அவருடைய வாழ்க்கையில் வளத்தை தருவாயாக, வரக்கத்தை கொடுப்பாயாக என்று. ஹஜ்ரத் அனஸ் கூறுகிறார்கள், எல்லாருக்கும் அவருடைய விவசாயங்கள் ஒரு போகம் விளைந்தால் எனக்கு 2 போகம் விளையும். மண்ணை தொட்டா கூட பொன்னாக மாறும் அளவிற்கு என்னுடைய உலகத்தில் தொழில் நடந்தது, வியாபாரம் நடந்தது, அவ்வகை வசதிகளை நான் பெற்றேன் என்று ஹஜ்ரத் அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆ ஏராளமாக ஆதாரம் பெறுகிறது. நபியும் நம்மை போன்ற ஒரு மனிதர் தானே, தவறான வாதம். பார்ப்பதற்கு மனிதராக காட்சி அளித்திருக்கலாம், அவர் மனிதர் ஒரு புனிதர் என்பது அல்லாஹுவின் அருள்மறையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தங்களை பற்றி எடுத்துரைக்கிறார். குர்ஆனிலே இன்னமான மிசலுக்கும் உங்களை போன்ற ஒரு நானும் மனிதர்தான் என்று சொல்லுவது, நீங்கள் நான் செய்ய வேண்டியதை எல்லாம் நான் எப்படி செய்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் செய்ய முடியும். நான் பெற்ற ஆற்றலை இபாதத்துடைய வகையிலே, வழிபாடுகளிலே பின்பற்ற முடியாத அளவிற்கு நான் வேறுபட்ட இனம் அல்ல, உங்களை சார்ந்த இனத்தவன். நான் காட்டுவதெல்லாம் செய்ய முடியும், செய்ய முடியும்படியான செயல்தான், எடுத்து நடக்கும்படியான செயல்தான். நபி செய்வார்கள், நாம் இங்கே செய்ய முடியும் என்ற அளவிற்கு ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். அந்த வகையில் உங்களை போன்று நானும் மனிதர் தான் என்ற கருத்திலே தான் சொல்லப்பட்டதே அல்லாமல், நீயும் நானும் சமம், உனக்கு இருக்கிற தகுதி தான் எனக்கு, எனக்கு அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது, அந்த கருத்தில் சொல்லப்படவே இல்லை. சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய துஆக்கள் இப்படி பரிணமித்தன. ஹதீஸிலே வருகிறது, எத்தனை பெரும் அந்தஸ்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் அளித்தார்கள் என்று. ஹஜ்ரத் உக்பா குரைஷி குலத்தவர்களின் சார்பிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாமிய தாவா வேலை, அழைப்பு வேலை விட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதற்காக வேண்டி வருகிறார். குரைஷிலே காபிர்களிலே ஒரு பெரிய மனிதராக அங்கிருந்து வந்து பேசுவதற்காக வேண்டி சஃபீராக, தூதுவராக நபியிடத்திலே பேச வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சஹாபாக்கள் ஏராளமானவர்கள் அமர்ந்திருக்க பார்த்து ஒரு நீண்ட நிகழ்வுகளை சொல்லுகிறார். இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து பேசிவிட்டு திரும்ப குறைசு குலத்தவர்கள் மக்களுக்கு மத்தியிலே சென்று சொன்னார்கள், எனது சமுதாயமே, நபியிடம் மோதுவக்கூடிய செயலை விட்டு விடுங்கள். உக்குபா காபிர்களுடைய சார்பிலிருந்து தூதுவராக வந்தவர், குறைசி தலைவர்களால் அழைப்பு வைக்கப்பட்டவர். அவர் கூறுகிறார், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்து நிற்கின்ற அவருடைய சகோதரர்கள், சஹாபாக்கள், தோழர்கள் எப்படியெல்லாம் அவர்களை மதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொண்டால் எதிர்ப்பதை விட்டு விடுவீர்கள். நபி அவர்கள் ஒது செய்த தண்ணீரை கீழே விழவிடுவதில்லை. அவர்கள் தங்களுடைய கரங்களிலே ஏந்துகிறார்கள், முகங்களிலே தடவிக்கொள்ளுகிறார்கள், வாய்கொப்பளிக்கக்கூடிய தண்ணீரையும் எடுத்து தானே அருந்திக் கொள்ளுகிறார்கள், மேலே தடவிக்கொள்ளுகிறார்கள். யாருக்காவது தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் எந்த சகோதரருடைய கையிலே ஈரம் இருந்ததோ அந்த ஈரத்தை வலித்து தனது மேலே தடவிக்கொள்கிறார்கள். நான் கிஸ்ராவுடைய அரச சபைக்கும் போயிருக்கிறேன், கைசருடைய அரசாட்சியுடைய இடங்களுக்கும் போயிருக்கிறேன், எண்ணற்ற மன்னர்களை கூட பார்த்திருக்கிறேன். அவர்களை மதிக்கக்கூடியவர்கள் கூட இந்த அளவிற்கு மதித்தது கிடையாது. உயிரையே பணையும் வைத்து காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அவர்கள் வழிபடக்கூடியவர்களாக, பண்பட்டவர்களாக, நபிக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் மோதக்கூடிய மோதல் நடவடிக்கை விட்டுவிடுங்கள் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சஹாபாக்கள் அத்தனை பேரும் அந்தஸ்தை கொடுத்தார்கள், அத்தனை பேரும் அந்தஸ்தை கொடுத்தார்கள். அவர்கள் துஆவை பெறுவதற்காக முண்டி எடுத்து செல்வார்கள், கிடைத்தவர்கள் பெரும் பாக்கியமாக கருதுவார்கள். சாயிப் இப்னு யஸீத் ரழியல்லாஹு என்ற ஒரு சஹாபி சிறிய வயதுடையவராயிருந்தார், உடல் நலக்குறைவுடையவராக இருந்தார். அவருடைய சிறிய தாயார் அவரை அழைத்துக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் சென்று, ஹாதா இப்னு உக்தி பிஹி வஜ்உன், நாயகமே இது எனது சகோதரியின் மகன், இவர் உடல் நலக் குறைவாக இருக்கிறார், இவர்களுக்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாயிப் இப்னு யஸீதுடைய தலையை தடவி துவா வழங்கினார், துவா செய்தார். அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடு, நிறைந்த சுகத்தை கொடு, இவ்வளவுதான் துவா செய்தார். வரலாற்றில் எழுதுகிறார்கள், சாயிப் இப்னு யஸீத் 100 வயது காலம் வாழ்ந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே தலை வைத்து தலையிலே கையை வைத்து விட்ட காரணத்தினால் ஒரு முடி கூட வெளுக்கவில்லை, நரை வரவில்லை, அவருடைய ஒரு பல் கூட விழவில்லை. 100 ஆண்டு காலம் வரை ஜீவித்த நிலையிலே முழு சுகத்தோடு வாழ்ந்திருந்தார்கள் அதற்கு சாயிப் இப்னு யஸீத் ரழியல்லாஹு தஆலா. இப்படி எண்ணற்ற சரித்திரங்கள், எண்ணற்ற நிகழ்வுகள் இருக்கிறது. அதே மாதிரி நிலைதான் ஹஜ்ரத் சையீதுனா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு விசேஷ துஆவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்கினார்கள். அப்பொழுது சொன்னார்கள், அல்லாஹ்வே அல்லாஹும்ம ஃபக்கிஹு ஃபித்தீன் வஅல்லிமுல் கிதாப், இந்த இளைஞருக்கு, இந்த சிறுவருக்கு, எனது பெரிய தந்தையின் இந்த மகனாருக்கு அல்லாஹ்வே மார்க்கத்தில் விளக்கத்தையும் இந்த குர்ஆனின் ஞானத்தையும் நீர் வழங்குவாயாக என்று கேட்டதனுடைய எதிரொலி எந்த அளவுக்கு இருந்தது என்று சொன்னால், பெரும் சஹாபாக்கள் கூட சில ஆயத்துக்களை விளங்குவதிலே முன்னே பின்னே ஆகிவிடுவார்கள். ஆனால் மிகச்சரியான கருத்தை, மிக அழகான கருத்தை வழங்கக்கூடியதிலே திறமையுள்ளவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு என்ற சிறுவர் இருந்தார். 13-14 வயதை உடைய அந்த நிலையிலே வரலாற்றிலே வருகிறது. அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்த பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரழியல்லாஹுடைய 2.5 ஆண்டுகால ஆட்சி முடிந்த பிறகு ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி வருகிறது. அந்த நிலையிலே ஏறத்தாழ ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்களுக்கு 15 அல்லது 16 வயது தான் இருக்கிறது. அந்த 16 வயது காலத்திலே ஹஜ்ரத் உமர் ரழியல்லாஹு தமது ஆட்சியிலே ஆலோசனை குழு என்ற ஒன்றை அமைத்திருந்தார். ஏற்படக்கூடிய சந்தேகங்களை இந்த குழுவிடம் சமர்ப்பிப்பார்கள். அவர்கள் அதை குர்ஆன் ஹதீஸுடைய ஒளியிலே தீர்த்து கொடுப்பார்கள். ஒரு நல்ல கலீஃபாவுடைய ஆட்சி முறையில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களை தீர்த்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் வைத்திருந்த நடைமுறை, அதில் பெரும் சஹாபாக்களுடைய ஒரு குழு இருந்தது. அந்த குழுவில் பிரதானமாக அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவருடைய சமீபத்தில் அமர செய்திருந்தார்கள் அதற்கு இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களை. மற்ற மூத்த வயதுடைய சஹாபாக்களுக்கு கூட சற்று சங்கடம் தெரிந்தது. ஒரு சிறிய வயதுடையவரை, 16 வயது இளைஞரை, 60, 65, 70 வயதை உடைய மூத்த சஹாபாக்களுடன் சமமாக உட்கார வைப்பதோடு அல்லாமல் நெருக்கமாக ஹலீஃபா வைத்திருக்கிறார்களே என்ற ஒரு மனச்சங்கடம் கூட தெரிந்தது. இதை தெரிந்து கொண்ட ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லோரையும் அமரச் செய்து ஒரு ஆயத்தை வாசித்து காட்டினார்கள். ஹதீஸிலே வருகிறது, இந்த ஆயத்துக்குரிய விளக்கத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் என்று எல்லோருக்குமே அறிந்த சிறிய சூறாவாகிய இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைதன் நாஸ் யத்குலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தஃஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. இந்த சூறாவுடைய அர்த்தம் என்ன, கருத்து என்ன? அர்த்தம் மொழிபெயர்ப்பு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் யாரும் கிராமர் படித்தவர்கள் எல்லாம் சொல்லி விடுவார்கள். இதா என்றால் என்ன, ஜா என்றால் என்ன, நசருல்லா என்றால் என்ன, பத்து என்றால் என்ன, எல்லாரும் சொல்லி விடுவார்கள். யாருக்கு தெரியாது? இதா ஜா நசருல்லா இவன் பத்து, அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வந்து விடுமையானால் இன்னும் ஜனங்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே நுழைவதை நீங்கள் காணுவீர்களே. ஆனால் நபியே, அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை கேளுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்து நில்லுங்கள் என்ற இந்த மொழிபெயர்ப்புடைய இந்த ஆயத்தை, இந்த சூராவை வைத்து இதனுடைய தாத்பரியத்தை, விளக்கத்தை தாருங்கள், யார் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது பல்வேறு சஹாபாக்கள் பல்வேறு வழிகளிலே அதனுடைய விளக்கங்களை தந்தார். அல்லாஹ் இதிலே அறிவிக்கின்றான், கஷ்டப்பட்ட உங்களுக்கு அல்லாஹ் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கிறான், சிரமப்பட்ட உங்களுக்கு வெற்றி வரும், அல்லாஹ்வுடைய உதவி வரும், மக்களை இஸ்லாத்திலே இணைப்பதிலே ஏற்பட்ட பெரும் சிக்கலுக்கு தீர்வாக அல்லாஹ் பெரும் பெரும் கூட்டத்தை இஸ்லாத்திலே இணைக்க செய்வான், தாங்களாகவே விரும்பி இந்த மார்க்கத்திலே இணைத்துக் கொள்வார்கள் வருவார்கள் என்ற முன்னறிவிப்பு இந்த சூராவிலே இருக்கிறது என்ற பொருளை ஏறத்தாழ எல்லா சஹாபாக்கள் சொன்னார்கள். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வரைத்தன்னாஸ யத்குலூன், அதுதான் மேலெழுந்த வாரியாக இதற்குரிய கருத்து. கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கிறது, சிரமப்பட்ட சிரமங்கள் தீர்ந்து ஒரு நல்ல பரக்கத்தான காலம், இறைவனுடைய உதவியும் வெற்றியும் கிடைக்கும், கூடிய சீக்கிரம் கிடைக்கும் என்ற முன்னறிவிப்பை இந்த சூராவின் மூலமா அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இதே கருத்தை மையமாக வைத்து அநேக சஹாபாக்கள் சொன்னார்கள். எல்லாரையும் கேட்டதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, சிறிய வயதையுடைய இளைஞராக இருந்த ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களிடம் கேட்டார்கள், இப்னு அப்பாஸ் நீங்கள் இந்த சூராவை வைத்து என்ன கருத்து எடுக்கிறீர்கள் என்று. அவர் சற்றும் யோசிக்காமல் உடனடியாக சொன்னார், இந்த சூராவை இறக்கி வைத்து அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறையப் போகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார், கூடிய சீக்கிரம் மன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவார்கள், மறைந்து விடுவார்கள், பெருமானாருடைய மரணம் நெருங்கி விட்டது என்பதைத்தான் இந்த சூராவின் மூலமாக அல்லாஹ் உணர்த்திக்கிட்டான். அஜலு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய வயதின் முடிவை காட்டுகிறது இந்த சூரா. ஏனென்று சொன்னால் நபி வந்ததுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது, அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் வந்து மக்களெல்லாம் தானாகவே இஸ்லாத்தில் இணையக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டால் நபியே உங்களுக்கு இந்த உலகத்தில் இனி வேலை இல்லை, ஃபஸ்தவ்ஃபிரு, அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரிக்கொள்ளுங்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டுவார்கள், அல்லாஹ்வின் பக்கம் சார்ந்து நில்லுங்கள், திரும்பி நில்லுங்கள் என்று கூறி நபியே உங்களுடைய ஆயுட்காலம் முடிய போகிறது என்ற உணர்வை அல்லாஹ் இந்த ஆயத்தின் இந்த சூரத்தின் மூலமாக கொடுத்தான் என்ற விளக்கத்தை சொன்னவுடன் எல்லா சஹாபாக்களுடைய பெருமையை ஏற்றார்கள். அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த அபார திறமையை போற்றினார்கள். அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த விளக்கத்தின் காரணத்தினால் தான் இவரை என்னுடைய சமீபத்தில் வைத்திருக்கிறேன் என்று, எனது நெருக்கத்திலே வைத்திருக்கிறேன், இதற்கு காரணம் மன்னலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வழங்கப்பட்ட அந்த துஆ தான் இவர்களுக்கு இத்தனை பெரும் திறமையை கொடுத்தது. ஹதீஸை குர்ஆனுடைய ஆயத்துக்குரிய விரிவுரைகளை தப்சீர்களை படிக்கக்கூடிய அறிஞர்களுக்கு தெரியும், ஏராளமான விளக்கங்கள் வரும். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு விளக்கம் ஒரு அலாதியாக இருக்கும், மிகவும் திறமையாக நுணுக்கமாக அமையக்கூடியது. அருமை சோதர்களே, அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இந்த ஆயத்திற்கு அல்லாஹு யதவஃப்பல் அன்ஃபுஸ ஹீன மௌதிஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா என்ற இந்த வசனத்தை எடுத்து சொல்லும் பொழுது, நான் நேற்று கூறினேன் அல்லவா, உலகத்திலே உறங்குபவருடைய உயிர்களும் இறந்து போனவருடைய உயிர்களும் ஓரிடத்தில் சந்தித்து பேசிக்கொள்ளக்கூடிய சூழலைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்திலே குறிப்பிடுகிறான் என்ற விளக்கத்தை அதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தந்திருக்கிறார்கள். அருமையாக சொல்லுகிறார்கள், பலகனி அன்ன அருவாகல் அஹியாய் வல் அமுவாதி தல் தீஃபில் மனாமி பெயத்த சாகலூன பைனவும், உயிரோடு இருக்கக்கூடியவர்களின் உயிர்களும், அதான் உறக்கத்தில் இருப்பவர்கள் உயிர், மரணிக்காமல் உயிரோடு இருக்கக்கூடியவர்களின் உயிர்களும் இறந்து போனவர்களுடைய உயிர்களும் உறக்க நிலையிலே உறங்கக்கூடியவர் உறக்கிய நிலையிலே இருக்கக்கூடிய நேரத்தில் சந்தித்துக் கொள்கின்றன. தங்களுக்கிடையிலே கேள்விகள் கேட்டுக்கொள்கின்றன, கேள்வி பதில்களை பரிமாறிக் கொள்கின்றன, விளக்கங்கள் கோருகின்றன, விளக்கங்கள் கொடுக்கின்றன, சந்தித்து பேசிக் கொள்கின்றன என்பதைத்தான் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக உணர்த்துகிறான் என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்கிறார். இருவரும் உயிரோடு இருக்கக்கூடியவருடைய உயிர்கள் தூக்க நிலையிலே, ஏற்கனவே மரணித்துவிட்டவர்கள் உயிர்கள் சங்கமித்து பேசியதற்கு பிறகு அல்லாஹ் பிறகு ஒரு வேலையை செய்கின்றான், இறந்து போனவருடைய உயிர்களை திரும்பவும் பிடித்துக் கொள்ளுகிறான், இறக்காமல் இருக்கக்கூடிய உயிர்களை விட்டு விடுகிறான். ஒரு குறிப்பிட்ட கால வரைக்கும் அவர் ஹயாத்தாக இருக்க வேண்டும் என்று, அதற்கு பிறகு அவரவருடைய வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டு விடுகிறார்கள். அவர்கள் மரணித்த உயிர்கள் தங்களுடைய இடங்களுக்கு போகிறது, மரணிக்காத உயிர்கள் அந்த உடல்களிலே பாய்கின்றன, பிறகும் தூங்குகிறார்கள், சந்திக்கிறார்கள், பிறகும் பிரிகிறார்கள், பிறகு சந்திக்கிறார்கள், பிறகு பிரிகிறார்கள். இந்த நிலை ஒவ்வொரு நாளும் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய குதிரத்தை இதன் மூலம் எடுத்து காட்டுகிறான். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தில் லிகௌமின் யதஃபக்கரூன். அருமை சகோதரர்களே, உயிர்களுக்கு மத்தியிலே அத்தனை பெரும் ஆற்றலை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இல்லாவிட்டால் உண்மையை சொல்ல போனமே ஆனால் உயிர் உயிர்களுக்கு மத்தியிலும் கூட உறங்காத நிலையிலும் கூட தொடர்பு ஏற்படுகிறது. அதைத்தான் தவச்சு என்று சொல்லுவார், நினைவை திருப்புதல் என்று சொல்லுவார். அதிலே நாதாக்களும் பெரியார்களும் தன்னை சிந்தித்து ஒரு தனிமையிலே அமர்ந்து சிந்திக்க ஆரம்பித்து அவர்கள் அங்கிருந்து கவனத்தை செலுத்தி சென்றவர்களுடைய உயிரிடலே கலந்து பேசக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருந்தார்கள். அவர்களைத்தான் அவுளியாக்கள் என்று குறிப்பிடுகிறோம். உறங்காமலேயே உறக்க நிலைக்கு செல்லக்கூடியவர்கள், எதை முராக்கபா என்று சொல்வார்கள், தனிமையிலே அமர்ந்து அனைத்தை விட்டும் கலைந்து ஒருமுகமாகி ஒருங்கிணைத்து உயிரை உயிரோடு சங்கமிக்கக்கூடிய வேலையை செய்வார்களே, அப்படி பெறும் ஆற்றலை பெற்றவர்கள் உறங்காத நிலையிலும் கூட தன்னை உறக்க நிலையிலே ஆக்கி அந்த உயிர்களோடு சங்கமிக்கக்கூடிய வேலையை செய்வார்கள். அதன் மூலமாக எண்ணற்ற விஷயங்களை பெறவும் செய்கிறார்கள், விளக்கங்களை பெற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள் என்பது உண்மையான விஷயம். ஆதாரபூர்வமானது, அனுபவபூர்வமானதும் கூட. உயிர் ஏனென்றால் உறக்க நிலை, அதுதான் அதற்கு தவஜு என்றும் சொல்லுவார்கள், முராக்கபா என்றும் சொல்லுவார்கள். என் முராக்கபா என்றால் என்ன அர்த்தம், மற்றவர்களுடனே கலந்துரையாடாமல் தனித்த நிலையிலே சென்று ஒருங்கிணைத்து ஒருமுகமாகி தங்களுடைய உயிர்களை இறந்து போனவுடைய உயிருடனே கலக்க விடுவது. உயிருக்கு உயிருக்கு இடையில ஏற்படக்கூடிய கனெக்ஷன்கள் அது இருக்கத்தான் செய்கிறது. அதன் மூலம் பல ஞானங்களை அவர்கள் பெற்றுத் தருகிறார்கள் என்ற உண்மையைத்தான் பேரறிஞர் பெருமக்கள் கிதாபுகளிலே எழுதியிருக்கிறார்கள். இது வெளிரங்கத்திலே பார்த்தால் இந்த முக கண்களுக்கு விளங்க, அறிவுபூர்வமாக யோசித்து போயானால் நிச்சயமாக இது இருக்கிறது, நடைமுறையானது, உண்மையானது கூட. ஒவ்வொரு மனிதனும் இது ஆடு மாடுகளைப் போல அல்ல, மிருகங்களைப் போல அல்ல. ஒரு மாட்டுக்கும் இன்னொரு மாட்டுக்கும் இந்த தொடர்பு இருக்காது, மஹப்பத் இருக்காது, அவர் இருவருக்கிடையிலே விளக்கம் கொடுப்பது பெறுவது என்ற நிலையும் இருக்காது. மனிதர்கள் நிலை அப்படி அல்ல. இவர்களுக்கு அதிகமாக ரூஹ ரப்பானி என்று அல்லாஹ் ஒன்றை வழங்கி இருக்கிறான். அதன் மூலமாக மற்ற உயிரினங்கள் பெறாத ஒரு பேரின்பத்தையும் ஒரு பேர் அனுபவத்தையும் இந்த ரப்பானி என்ற உயிரை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் பெற்றுக் கொள்ளுகிறான். அதன் மூலமாகத்தான் இவன் உயர்ந்து நிற்கிறான் என்ற உண்மையைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸின் மூலமாக நமக்கு அதை விளக்கி காட்டியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் வருகிறது, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவரிடம் சொன்னார்கள், கேட்டார்கள், யா அபல் ஹசனி ஷஹீதுத்த வகிபுனா வருபமா ஷஹீதுனா வகிபுத்த. அபுல் ஹசனே, ஹசனுடைய தந்தையே, அது அலி ரழியல்லாஹு அன்ஹுடைய துணை பெயர். அவருடைய மகன் பேர் ஹசன், ஹசனுடைய தந்தை என்று அரபியில சொல்லுவது வழக்கம். இப்னு அப்பாஸ் அப்பாஸுடைய மகன் என்று சொன்னதை போன்று. அலி அவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்தில் நீங்களும் நாமும் எல்லா நிலையிலும் இருந்ததில்லை. சந்தர்ப்பத்தில் நீங்கள் இருப்பீர்கள், நாங்கள் வெளியே சென்றிருப்போம். ஒவ்வொரு சகாபாக்களுக்கும் வேலை வெட்டிகள் இருக்கும். சில காலம் கலந்திருப்பார்கள், சில காலம் பிரிந்திருப்பார்கள். தொழிலுக்கு செல்வார்கள், வியாபாரத்துக்கு செல்வார்கள், விவசாயத்துக்கு செல்வார்கள், யுத்தத்துக்கு செல்வார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட அந்த தூது வேலைக்கும் செல்வார்கள், ஜகாத்தை வசூல் பண்ணுவதற்கும் செல்வார்கள், எண்ணற்ற வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுதெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்திருப்பார்கள். சில சகாபாக்கள் இருந்தார்கள், அவர்கள் ஓதுர பிள்ளைகளாக வேறு வேலையே இல்லை. எப்படி மதரசாவில மாணவர்கள் இருக்கிறார்களோ அதே போன்று நபியையே சுற்றி வரக்கூடிய ஏறத்தாழ 73 மாணவர்கள் இருந்தார்கள். அதற்கு தலைமையாக இருந்தவர்கள்தான் சையிதுனா அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அஸ்ஹாபே சுஃபா என்றவர்களுக்கு பெயர். சுஃபா என்றால் திண்ணை என்பது பொருள். மதீனாவில் இன்று வரைக்கும் மஸ்ஜித் நபவியில் அந்த திண்ணை இருக்கிறது. போகும்போதோ என்னமோ தெரியல, நாங்கள் போகும்போது இருந்தது. அதிலே அமர்ந்து கூட எழுந்து செல்வார்கள். அங்கே இருக்கக்கூடிய இவர்களுக்கு வேலையே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி இருப்பது, வேறு எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள். அந்த காலத்தில் மதரசாவில் பயிரக்கூடிய மாணவர்களை போன்றவர்கள் அங்கேயே தங்கியிருக்கக்கூடியவர்கள். மற்ற 100,000 அதிகமான சஹாபாக்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்தும் இருப்பார்கள், பிரிந்தும் போவார்கள். இதைத்தான் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அதற்கு அலி அவர்களிடம் கேட்டார்கள். ரழியல்லாஹு அன்ஹு லக்கத் ஷஹீதத் பதிபனா பதிபுத்து வ ஷஹீதத் அலி அவர்களே, சந்தர்ப்பத்தில் நீங்கள் நபியுடைய தர்பாரில் இருப்பீர்கள், நாங்கள் அங்கிருந்து இல்லாமல் இருப்போம். சமயத்தில் நாங்கள் இருப்போம், நீங்கள் இல்லாமல் இருப்பீர்கள். ஒரு 3 விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கிறது, உங்களுக்கு அது விஷயமாக ஞானம் இருக்குமே ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நீங்கள் தெளிவை பெற்றிருப்பீர்களே ஆனால் எனக்கு அதன் விவரத்தை தாருங்கள் என்றார்கள். 3 விஷயங்களை பற்றி நான் கேட்கிறேன், அதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரிந்தால் ஞானம் இருந்தால் சொல்லுங்கள். அதில் தலி கேட்டார்கள், வமா ஹுன்ன, என்ன அந்த விஷயங்கள் அமீருல் முஃமினீன் அவர்களே? அவர்கள் முதலாவதாக கேட்டார்கள், உலகத்தில் பார்க்கிறோம் சிலரை பார்த்தா நம்ம அறியாமலே அவர் மேல அன்பு வருது, சிலரை பார்த்தலாம் எந்த காரணம் இல்லாமே கோபம் வருது. நம்ம நடைமுறையில பார்க்கிறோம் சிலவரை பார்த்தோம்னா அவன் என்ன செஞ்சாலும் கூட பொறுத்துக்கிறோம், நாள் நல்லா இருக்கிறான்ப்பா அப்படிமா. சில பேர் எவ்வளவுதான் நல்லா இருந்தாலும் பார்த்தாலே ஒரு மாதிரி முகத்தை துளிச்சு, பஸ்ல உட்காரும்போது கூட சில பேர் வந்து இடத்த ஒதுக்கி கொடுப்போம், சில பேர் வந்தோம்னா காலை கொஞ்சம் அகலமா விரிச்சு அங்கிட்டு திரும்பி பார்த்துருவோம், அவன் எங்கிட்ட வந்து போகட்டும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி ஆள் தான் வந்திருப்பான், நீ பாருங்கல அனுபவிச்சு பார்த்துருப்பீங்க. இடம் இருக்கும், வர்றவன் கூட கொஞ்சம் ஒல்லியாத்தான் இருப்பான், ரெண்டு பேரும் ஒல்லியாத்தான் இருப்பான், பார்க்கறதுக்கு கொஞ்சம் டீசெண்டா கூட இருப்பான். ஒருத்தர் வரும்போது காலை இழுத்து வந்து உட்கார வேண்டாமா இடம் கொடுப்போம் உட்காரட்டுமே. இன்னொருத்தர் வரும்போது காலை விரிச்சு கொஞ்சம் ஆழமா விரிச்சு என்கிட்ட பின்ஸ் இதுக்கு போட்டு சீட்டுக்கு போட்டுன்னு கூட தள்ளி விட்டுருவோம். அவங்க கேட்டாங்க, ஆர் ரஜுலு யுஹிப்பு ரஜுல வலம் யரமின் ஹூ ஹைரா. சில பேரை பார்க்கலாம் நம்மளை அறியாமலே ஒரு அன்பு ஏற்படுது, சில பேரை பார்த்தா அறியாமலே கோபம் வருது. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? எங்க இருக்குதா இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. நம்மளுக்கு ஏராளமாக கோபம் தான் வருது, சில பேரை பார்த்தா தான் தெரியும் வருது. காரணம் தெரியல, அவன் முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டான், அவன் யாரோ நம்ம யாரோ. ஆனா இனம் காணாத இனமறியாத பிரியம் அல்லது இனமறியாத கோபம், இதற்கு என்ன காரணம்? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக இதற்குரிய ஏதாவது ஒரு ஞானத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இருந்தால் சொல்லுங்களே என்று கேட்டார். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு கேட்டார், சொன்னார்கள், ஆம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டேன். என்ன ஹாதிகள் அர்வாஹ ஜுனூதும் ஜன்னதத்தும் வமா தஆரஃப மின்ஹா இஃதலஃப வமா தஹாலஃப மின்ஹா வமா தனக் தனாக்கர மின்ஹா இஃதலஃப அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதர்களுடைய உயிர்கள் இருக்கிறது அல்லவா, மிருகங்களுடைய உயிரை போன்று அல்ல. இந்த உயிர்கள் எல்லாம் ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து வைக்கப்பட்டது ஒரு காலத்தில், உடலை படைப்பதற்கு முன்னால், உடல்களை படைப்பதற்கு முன்னால் ஆலமே அருவாக என்று சொல்லக்கூடிய இடத்திலே ரூஹ்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்து போய்த்தான். இதெல்லாம் நடைமுறை, உண்மை நடந்தது. குர்ஆனிலும் கேட்கிறான் அல்லவா, அருவாகளை உட்கார வைத்து அலஸ்து பிரப்பிக்கும் காலு பலா, அல்லாஹ் எல்லா ரூஹ்களையும் உட்கார வச்சு நமக்கு உடல் கொடுக்கறதுக்கு முன்னால அங்க உட்கார வச்சு நான் உங்களுடைய ரப்பா இல்லையான்னு கேட்டான். ஆமா அல்லாஹ் நீங்க தான் எங்களுக்கு ரப்புன்னு நம்ம ஏத்துக்கிட்டோம், ஆனா இங்க வந்த பிறகு மறந்துட்டோம். இங்க வருது, அது ஹதீஸ்ல வருது. ஹஜரத் சையீதுனா அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கிறாரு, எனக்கு அது நினைவு இருக்கிறது என்றார்கள். ஆலம அர்வாஹில சொன்ன பதில், எனக்கு நினைவு இருக்கிறது என்று சொன்னார். மறந்து போனோம் நாம், எங்கேயோ ஈடுபட்டு விட்டோம். நமக்கும் ஆதி காலத்திற்கும் இடையில ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறது. நீங்கள் ஆச்சரியப்பட்டு போவீர்கள், இறந்தவர்கள் எப்படியோ போய்விட்டார்கள் என்று எண்ணக்கூடிய எண்ணம் மக்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கூட, இன்றும் அறிஞர்கள் இறந்து போனவுடைய உயிர்களை பிடித்து பேச்சுக்களை எடுப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகையான ஒரு பெரும் முயற்சி நடக்கிறது. மிஸ்மரிசம் வேற, மிஸ்மரிசம் வேற. இறந்து அதற்கு ஜீசஸுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேச்சுக்களை உபதேசங்களை பிடிக்க முடியுமா? எடுத்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். எல்லா நம்முடைய பேச்சுக்கள் எல்லாம் இங்க வானத்துலதான் நிக்குதான், வேற எங்கேயும் போயிடல. நம்ம அதனாலதான் சொல்றோம், எந்த பேச்சும் வெளியே வந்ததுக்கு பிறகு அது அழிஞ்சு போறதில்லை. சொல்லுவாங்கல்ல, ஏன்னா எள்ளு சிந்தினாலும் அள்ளிடலாம், சொல்லு சிந்தினா அள்ள முடியாது. நம்ம சொல்லிட்டோம்னா அது அப்படியே நிக்குதான், அப்படியே நிக்குது. அப்படி நிக்கிற காரணத்தினாலதான் உங்க சத்தம் எல்லாம் ரேடியோல வருது. இந்த ரேடியோல எப்படி வருது சொல்லுங்க. சயின்ஸ் மூலமா பிடிக்கிறான், வேவ்ஸ்ங்கிறான், அலைகள்ங்கிறான். பேரு 1008 பேரை வைக்கட்டும், நம்ம பேச்சு தான் அலைகளாக மேலடிக்குது. அதே மாதிரி நம்முடைய உருவங்களும் அலைகளாக அடிக்குது, அதுவும் விளைக்குது. அதான் டிவியில வருது. வேற எப்படி வரும், எங்கிருந்து வந்துச்சு அவன், எங்க அமெரிக்காவில இருந்து பேசுறவருடைய பேச்சு இங்க எப்படி வருது, அவனுடைய உருவம் இங்க எப்படி ஸ்கிரீன்ல தெரியுது, எங்கிருந்து ஸ்கிரீன் வந்து அங்கிருந்து வயருக்குள்ள போட்டு விட்டானா போட்டோவ இல்லையே, எல்லாமே வயர் லெஸ்ஸா தானே இருக்குது. இப்ப சட்டலைட்ல போறான், இங்கிருந்து பிடிக்கிறான், வேவ்ஸை இழுக்கிறான், உள்ள கொடுக்கறான், அது ஒரு மிஷினை வைக்கிறான், குறிப்பிட்ட உருவத்தை மட்டும் கேட்ச் பண்ணிங்க தர. அப்ப என்ன அர்த்தம், நம்முடைய சொல்லும் அழியறதில்லை, நம்முடைய உருவமும் அழியறதில்லை. ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு, ஒண்ணுக்கு பின்னால அந்த சொல்லுகளும் போய்கிட்டே இருக்குது, நம்ம உருவங்களும் போய் நிற்குது, மாறிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா எனக்கு தாடி நிறைய கருப்பு இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாமே வெள்ளையா இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளுக்கு போனா கருப்பு பேரே இருக்காது. இந்த மாற்றம் அப்படி வந்துச்சு, ஒவ்வொரு மாற்றம் அவருக்கு முன்னால அந்த பழைய உருவம் மேல போய்கிட்டே இருக்கான், போய்கிட்டு இருக்குது, பாதுகாக்கப்படுது. அது அப்படியே பாதுகாக்கப்பட்டு அது அப்படியே பிலிம் பண்ணி பிடிக்கிறாங்க. இது நடைமுறை சயின்ஸாக காட்டுறாங்க, உண்மையும் அதுதான். இந்த தத்துவம் இன்னைக்கு இல்ல, 1000 வருஷத்துக்கு முன்னாலே எடுக்கப்பட்ட தத்துவம், இஸ்லாமிய தத்துவம் தான். ஹக்கீம் சுக்ராத் ஒரு பெரிய அறிஞர், புக்ராத்தும் சொல்வார்கள். அவரிடத்துல ஒருத்த முரட்டுத்தனமா கேள்வி கேட்டார், ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி, ஒரு பேரறிஞர். பதில் சொல்ல முடியலன்ற உடனே அவர் உடனே சமாளிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு, பதில் எனக்கு தெரியும்பா, ஆனா கேள்வி கேட்ட ஆள் இல்லைன்ற. என்னங்க நான் தான் இருக்கிறேன், நீ இப்ப அவங்களுடைய தம்பிப்பா, போன நிமிஷத்துல கேட்டவன் இப்ப இந்த நிமிஷத்துல இல்லை, போன நிமிஷத்துல கேட்டவனுடைய குரலும் போயிருச்சு, உருவமும் போயிருச்சு, இப்போ உட்கார்ந்து இருக்கிறவன் அடுத்த நிமிஷத்துக்காரன். 10வது மணியில இருந்தா இப்ப 10வது மணி 1வது நிமிஷம் ஆச்சு, 10 மணிக்கு இருந்தவன் இப்ப இல்ல. அதனால கேள்வி கேட்டவனே இல்லப்பா, அதனால நான் பதில் சொல்றாப்புல இல்லப்பானா, பதில் உண்மையில தெரியல. இப்ப அவன் கேட்டாரா, அப்ப பதில் சொல்ற ஆளுனாலும் இருக்க மாட்டாருன்னா, அப்ப விஷயம் ரொம்ப லேசா போச்சப்ப, கேட்டவனும் இல்ல சொல்றவனும் இல்ல, அப்புறம் என்னப்பா பேச்சு வேண்டியிருக்கு. அருமை சோதர்களே, இந்த தத்துவம் இன்றல்ல அன்றிருந்தே செயல்படுத்தப்பட்ட தத்துவம். அதைத்தான் சொல்வார்கள், அருவாகுடைய அந்த ஆழமிலே ரூஹுகளையெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு எந்த இடத்திலே வைத்து நானெல்லாம் உனக்கு இரட்சகன் இல்லையா என்று கேட்டதற்கு பதில் பெற்றான் அல்லவா, அந்த மைதானத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த ரூஹெல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்ட இடத்துல முகத்துக்கு முகம் பார்த்து நின்றிருந்தா இங்க மஹப்பத் இருக்குமா, முதுகுக்கு முதுகு காட்டி நின்றுச்சுன்னா இங்க வந்து முகத்தை துளிச்சுட்டு போவோம். அதுதான் இந்த தத்துவம். ஆலம அருவாகல நிற்கும் போது ஒரு ரூஹ் இப்படி முன்ன முன்ன உட்காந்துருந்தா வைங்க, நல்லா இருக்கீங்களா, இங்க வந்து இவ்வளவு காலத்துக்கு பிறகு அது சந்தோஷமா பார்ப்போம். இல்ல இப்படி முதுகுக்கு பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரு, இங்கிட்டு திரும்பிக்கிட்டு அங்கிட்டு திரும்பிட்டு இருக்கிறாங்க, இங்கேயும் முதுகு திருப்பிட்டு போவாங்க, விழாவை திருப்பிக்கிட்டு போவாங்க, முகத்தை துளிச்சுக்கிட்டு போவாங்க. அல் அருவாக துனூதும் ஜன்னதத்தும் இதுதான் அமீருல் முஃமினீன் சிலரை இனங்காணாமல் விருப்பதற்கும் இனங்காணாமல் அவர்கள் விரும்புவதற்கும் உண்டான காரணம் சொன்ன. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு கேள்விக்குரிய பதில் கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல தத்துவார்த்தமான பதில், இதை வரவேற்றார். ரெண்டாவது கேள்வி கேட்டார், ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டார்கள், அர்ரஜுலு யுஹத்திஸுல் ஹதீஸ, இது நசியம், இது தக்கரம். மனித சமயத்துல சில பேச்ச பேசிக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு மறந்து போகும், என்ன பேசிக்கிட்டு இருந்தேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்க வேண்டியதாயி, கேட்கிறோமா இல்லையா, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன். சில விஷயம் நமக்கு தெரியாமலே ஞாபகம் வரும், புறம ஞாபகம் வரும், திடீர் திடீர்னு வரும், அதுல குறிப்பா தொழுவில் நிற்கும் போது தான் வரும். ரெண்டு இடம் மறந்து போனதெல்லாம் நினைவு கொடுறது, ஒன்னு தொழுகை இன்னொன்னு கக்கு. ஏன்னா இந்த ரெண்டு இடத்துல தான் சைத்தான் பூந்து விளையாடுறதான், உண்மை அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு சொன்ன உடனே சைத்தான் இங்கிருந்து பாங்குடைய ஒளி எங்க வரைக்கும் கேட்குதோ அங்க வரைக்கும் விரட்டி அடிக்க போறானா, ஓடுறானா, அந்த சத்தம் தாங்க மாட்டான். மதீனாவிலிருந்து ஏறத்தாழ 40 miles அங்கிட்டு வரைக்கும் போறான்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க. கண்ணுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது பெரிய அந்தஸ்துங்க. அந்த மாதிரி அந்தஸ்துல நமக்கு இருந்தா அடுத்த நிமிஷம் மௌத்தா போயிடுவோம். அப்படித்தானே? இப்ப நம்ம உட்காந்துருக்கும் போது ஜிப்ரீல் அங்கிட்டு இறங்குறாரு, மீகாயில் இறங்குறாரு, இங்கிட்ட இறங்குறாங்க, என்ன ஆகும் நமக்கு எல்லாம்? சும்மா இருக்கும்போதே ஒரு மாதிரியா இருக்கலாம். உட்காந்துருக்கும் போது அங்கிட்டு மலக்கு வருது, இங்க ஜின்னு வர்றாங்க, இங்கிட்ட ஒரு அதாப் இறங்குறது தெரியுது, இங்க நாமத் இறங்குறது தெரியுது, இங்க ரஹமத் இறங்குறது தெரியுதுன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷனா போயிருவோமா இல்லையா? ஒருத்தனுக்காக மடையில மூளை இருக்குமா? என்னமா ஆகிப்போயிடும். ஹதீஸ்ல வந்து பெருமானா சல்லா அலிஸ்லாம் தொழுதுகிட்டு இருந்தாங்க, திடீர்னு பின்னால வந்தாங்க, திடீர்னு இப்படி கையை வீசினாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன செய்யறீங்க நான் இன்னைக்கு தொழுகையில இந்த மாதிரி நடந்தீங்களே? இல்ல, இப்லீஸே முன்னால வந்தான், அவனை விரட்டி அடிச்சேன் சொல்றாங்க. இப்ப கண்ணுக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்து சகிக்கக்கூடிய தன்மை இருந்துச்சு. அதுதான் அதுக்கு அடுத்த தரஜாவில் விலாயத்தை உடையவர்கள் வராங்க, அவுளியாக்கள். அவங்களுக்கும் கண்களுக்கு தெரியும் சில விஷயங்கள்லாம். அவங்க அதை பண்படுத்தி தன் மனதை கட்டுப்படுத்தி அதுக்குடி ஒரு தகுதியை வளர்த்துக்கிட்டவங்க. நம்மள மாதிரி பொதுமக்கள்லாம் சேர்ந்தோம்னா கருப்பா தெரிந்தாலும் என்னமோ நிக்குதுன்னு பயந்து போயிருக்கிற கூட்டம் இது. இருக்குள்ள தனியாகவும் போக மாட்டோம், அந்த மாதிரி சூழ்நிலை. இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எத்தனை பேர் தகுதிகள் இருந்துச்சு, தெரிஞ்சிச்சு எல்லாமே. அப்ப ரெண்டு இடத்துல பாங்கு சொன்ன உடனே சைத்தான் என்ன செஞ்சாங்க, விழுந்துருத்து ஓடுறது. நான் கூட பெங்களூர்ல சொல்றது, பெங்களூருடைய டவுனை சுத்தி 1000 பள்ளிவாசல் இருக்கு, அல்ஹம்துலில்லா 1000 மஸ்ஜித் இருக்கு. இங்கே உங்களுக்கு ஆச்சரியமா தெரியாது, நம்ம இஸ்லாமிய நாடு, முஸ்லிம்கள் ஆளக்கூடிய நாடு. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியமா போறோம். ஃபஜ்ர்ல கேட்டீங்கன்னா பாங்குக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தா விடிய விடிய உட்காந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பாங்குக்கும் தொடர்றா இருக்காங்க. நான் இப்ப சொல்றது, இந்த பாங்கனால சைத்தான் ஃபுட்பாலா மாறி இருப்பான். இங்க இருந்து அடிக்கிறையில அங்க போவான், அங்க ஒரு பாங்க அடிக்கும், அப்ப இங்க அடி, இங்க இருந்து அடிக்க அவன் கதி அத கதி தான். இந்த பாங்குடைய சத்தத்தினால அவனுக்கு அல்லாஹ் அவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்துருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பிறகு சொன்னாங்க, பாங்கு சொல்லி முடிச்சவன வந்துருவானான் தொழுகையில். அதுலயும் காமத் சொன்னா திரும்ப ஓடுவானான், காம சத்தம் கொஞ்சம் தூரம் தானே, அப்புறம் காமத்து முடிஞ்சவனு திரும்ப வந்துருவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தொழுகையில ஊட பூந்துருவான். அதுல கருப்பு ஆட்டுக்குட்டி மாதிரி உள்ள புகுறத நான் பாக்குறேன். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூந்து என்ன செய்வான், ஃபயஹூலு பைனஹு வ பைன ரப்பி, அவனுக்கு அவனுடைய அல்லாஹ்விற்கு மத்தியில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை தடை கல்லாக விளங்குறான். ஞாபகம் வராததான் ஞாபகம் காட்டி அல்லாஹ் விட்டு திருப்பிடுவான். தெரியாத பூரா அங்கேதான் நினைவு வரும். எதையாவது உனக்கு எங்கேயாவது சாவி எங்கேயோ வச்சுட்டோம் தெரியலையா, அக்குறன்றக்காய் தக்பீர் கட்டிங்கன்னா ஞாபகம் வந்துடும். அதற்கு அப்படித்தான் கட்டுறீங்க போல இருக்குன்னு கே, நான் சொல்றது ஒரு நிலைமை சொல்றேன், இருக்கக்கூடிய நிகழ்வு. ஏன்னா அவன் வந்து அசல் ஒரு பிரயோஜனத்தை காட்டி ஒரு பெரும் பலனை தவிர்க்கிறதுக்காக அல்லாஹுக்கு இவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு துண்டிக்கிறதுக்காக வேண்டி அந்த வேலையை செய்வான். அதே மாதிரி வேலை தான் எங்கேயும் செய்வான். இன்னொரு இடம் எதுங்க, அதுல ரொம்ப பிரமாதமா செய்வான். ஏன்னா அவனுக்கு வேண்டிய இடம், ஏதாவது பரிசுத்தமான இடம், திக்ரு செய்யற இடம், தஸ்பி செய்யற இடம், அங்கே அப்படி இல்லையா, அசிங்கமான இடம், அவனுக்கு பிடித்தமான இடம். அதனால எல்லா சேட்டையும் அங்கே தான் செய்வான். அதனால பாருங்க, இங்கே கதவுல ஐ லவ் யூன்னு அங்கே எழுதிருப்பான். ஏன்னா கக்குசில போய் அது என்னடா, போக வேண்டிய வேலை போன வேலையை செஞ்சு போட்டு வெளியே வரான். ரயில்ல இருந்து பஸ்ல இருந்து எங்க போங்க பள்ளியாச கக்குஸ் வரைக்கும் இங்க இருக்குதோ இல்லையோ தெரியல. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா அவன் யார் யாரு பேரையும் எழுதி அதுலயும் மோசமான படங்களை வரைகிறது, இது யாரு வேலை? அப்ப சைத்தான் அதுதான் சத்தியமா தெரியுது. அதனாலதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கக்குசுக்குள்ள போகும்போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி வல் ஹவாயிஸி, அல்லாஹ்வே ஆண் பெண் சைத்தானுடைய சேஷ்டைகளை விட்டு உன்னிடத்து நான் பாதுகாப்பு தேடுறேன் சொல்லிட்டு உள்ள போகிறான். அப்ப அந்த மாதிரி சேட்டையெல்லாம் வராது, இந்த பழைய அசிங்கமான நினைவுகள் வராது, அசிங்கமான செயல்கள் இங்கே உருவெடுக்காது. இது அனுபவபூர்வமானது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சகோதரர். அப்ப ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்டாங்க, சில விஷயங்களை நல்ல முறையில இருக்கும்போது கூட திடீர்னு நினைவுக்கு வருது, திடீர்னு மறந்து போகுது, இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. அப்ப ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, இதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நான் கேட்டிருக்கிறேன். அவங்க சொன்னாங்க, மனிதருடைய அறிவுக்கு மேல ஒரு மேகம் போன்ற ஒரு பொருள் இருக்கு. எப்படி சந்திரனை மறைச்சு ஒரு மேகம் வரும்போது சமயத்துல சந்திரன் மறைஞ்சிருக்கும், மேகம் விலகினவுன்னா சந்திரன் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இது போன்று மனிதனுடைய அறிவை மறைக்கக்கூடிய ஒரு மேகத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அறிவை மறைக்கும்படியா அந்த மேகம் வரும்போது மறைஞ்சிரும், அந்த மேகம் போல இருக்கக்கூடிய அந்த திரை விலகும் பொழுது விஷயம் ஞாபகம் வரும். இது அல்லாஹ்வினால் மனிதனுடைய அறிவுக்கு மேல படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தடை, ஒரு மேகத்தை போன்ற பொருள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அறிவை மறைச்சு அந்த மேகம் சூழுதுன்னு சொன்னா நினைவுக்கு வந்ததெல்லாம் மறந்துடும், உனக்கு என்ன சொன்னோம்னு தெரியாது. அப்ப அது அப்படி விலகிருச்சுன்னு சொன்னா எப்படி சந்திரன் வெளியே தெளிவா தெரியுதோ மேகம் விலகின உடனே அந்த மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ரெண்டு விஷயம் ஒரு ஞானமான விஷயம், மூணாவது விஷயம் நமக்கு வேண்டிய விஷயம். மூன்றாவது விஷயத்தை அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு சொன்னாங்க, அர்ரஜுலு யரர் ருயா ஃபமின்ஹா மா யஸ்துகு வமின்ஹா மா யக்துது. மனிதன் கனவுகளை காண்றான், சில கனவு நடக்குது, சில கனவு நடக்கிறது இல்லை. இது என்ன? ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டீங்க, மூணாவது விஷயம் இது. இது எதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களா கேட்டபொழுது, அருமை சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு சொன்னார்கள். இதன் விஷயமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல கேட்டேன். பாருங்க, சஹாபாக்கள் தனக்கு தெரியல அடுத்த மட்டும் கேட்டுருவாங்க. நபிகிட்ட இருந்த கிடைச்ச ஒவ்வொரு ஞானத்தையும் பாட வச்சு அடுத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம நிலைமை அப்படியா, நம்மளே மறந்து நிற்கிறான், எங்கடா போறேன்னு கேட்டா தெரியலங்கிறான். போகும்போதே கேட்டா வாக்கிங் போறேன்டா, வாக்கிங் ஒரு இடமா, அது எதுக்கு போறான்டே தெரியல. எங்கடா கடைக்கு போறேன்னு சொல்லலாம், பஸ்ஸுக்கு போறேன்னு சொல்லலாம், ஊருக்கு போறேன்னு, எங்கடா போறேன், வாக்கிங் போறேன். வாக்கிங் தானே நடக்கிறது, போறது தானே, என்னமோ ஒரு காரணம். எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ஒரு பாவம் கொஞ்சம் ஜலீலன் அவர் பேர் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பார். நான் ஈரோட்டில் ஓதி கொடுத்துக்கிட்டு இருந்த காலம், அக்ரஹாரத்துல அக்ரஹாரங்கிற இடத்துல அந்த மதரசா இருக்குது, ஈரோடு இந்த பக்கம் இருக்குது லெப்ட்ல, இங்கிட்டு பவானி ரைட்ல இருக்குது. நான் ஒரு விஷயமா பவானிக்கு போயிருந்தேன், அங்கே இவர் நின்றுக்கிட்டு இருந்தார் பஸ் ஸ்டாண்ட்ல. ஒரு மாதிரியான கொஞ்சம் சமயத்துல மே வீடு வேலை செய்யாது, அப்படியால் அவர் நல்ல வசதியானவர், நல்ல மனுஷன், நல்ல பழகிறவர் தான். திடீர்னு திடீர்னு இந்த மாதிரி ஆகும். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஜலீல் பாய் என்ன இங்கே நிற்கிறீங்கன்னு. இல்லை சித்து, நான் ஈரோட்டுக்கு போண்டு தான் வந்தேன், இங்கிட்டு பஸ் வந்துச்சு ஏறி வந்துட்டேன். என்னத்துக்கு வர, ஈரோட்டுக்கு வேலை இருக்கு, போன்று போனவர் ஈரோட்டுக்கு பஸ் வரலையா, இந்த பக்கம் பஸ் வந்துச்சுன்னா ஏறி வந்துட்டான். என்ன காரணம்? தன்னை மறந்த நிலை அது, சுய நினைவற்ற ஒரு காலம். இன்னைக்கு அப்படித்தான், நம்ம யார பத்தி எந்த சிந்தனையும் இல்லை. சஹாபாக்கள் அப்படி இருக்கல. எந்த சின்ன பெரிய விஷயமா இருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி என்ன. இதனாலதான் சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு நம்ம முன்னுரிமை இருக்கிறோம், மார்க்கத்தை சொல்றதுக்கு அவங்க தகுதி இருக்குங்கிறோம், குரானையும் ஹதீஸையும் விளக்கி சொன்னாங்கன்னா அவங்களுடைய விளக்கம் தான் விளக்கம்ங்கிறோம். ஏன்னா அவங்க தான் இஷ்டத்துக்கு எதையும் சொல்ல மாட்டாங்க, தன் இஷ்டத்துக்கு எதையும் சொல்லக்கூடிய தன்மை தீனுடைய விஷயத்துல கிடையாது. உலக விஷயத்துல என்ன சொல்லுவாங்களோ அதுலேயும் அவங்க குறைந்தவர்கள் அல்ல, திறமையானவர்கள் தான். இருந்தாலும் மார்க்க விஷயத்துல அல்லாஹ் ரசூல் இடத்துல முழுமையாக பெற்ற ஞானம் சஹாபாக்களுக்கு இருந்த காரணத்தினாலதான் அவங்களை இஸ்லாத்திற்கு ஒரு அத்தாரிட்டி, முஸ்லிம்களுக்கு ஒரு முன்னோடி, அவர்கள் தரக்கூடிய விளக்கங்கள் தான் உண்மையான சரியான விளக்கம் என்று ஏற்க வேண்டியது சமுதாயத்தின் மீது கடமை என்று நமது அறிஞர் பெருமக்கள் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, அர்ரஜுலு யரர் ருயா ஃபமின்ஹா மா யஸ்துகு வமின்ஹா மா யக்துது. மனிதன் சமயத்துல கனவு பார்க்கறான், சிலது பழிக்குது, சிலது பழிக்க மாட்டேது, சிலது உண்மையா இருக்கு, சிலது உண்மையா இல்லையே என்னான். அப்ப சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மா மின் அப்தின் வல அமத்தின் யனாம் ஃபயஸ்தஸ்திலு நௌமன் இல்லா உரிஜபி ரூஹிஹி இலல் அர்ஷ். இவ்வளவு அழகா சொன்னாங்க வரல. நான் நேற்று சொன்ன விளக்கம் இருக்குது இந்த ஹதீஸுடைய அடிப்படையில் தான். சில பேர் ஹதீஸ்ல இருக்குதா, எங்க இருந்து வந்துச்சுன்னு கேட்டாங்க. நான் அதனால இன்னைக்கு சொல்ல வேண்டியதை நான் விரும்பினேன். ஏன்னா நம்மளா சொல்லிட்டு போனா இப்ப எடுபடுற காலம் இல்லை. ஒரு காலத்துல மரியாதை இருந்து மௌலிசா சொல்லிட்டாரு கேட்டு போலாம் பாட்டுக்கு, அப்படியெல்லாம் ஏன் எதுக்குன்னு மௌலிசாவே பந்தாடுற காலம் இது. அதனால அது சொல்ல வேண்டிய கட்டாயம், சொன்னா கூட பந்தாடுறவன் அடுத்தான் செய்வான், அதெல்லாம் நமக்கு இல்லை. ஆனா சொல்ல வேண்டியது நமது கடமை. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஆணாக இருந்தாலும் எந்த பொண்ணாக இருந்தாலும், மாமின் அப்தின் வல அமத்தின், அல்லாஹ்வுடைய அடிமை ஆணாக இருந்தாலும் அடிமை பெண்ணாக இருந்தாலும் எப்பொழுது உறங்குவார்களோ அதிலையும் நல்ல நிலையிலே உறங்கி விடுவார்களே ஆனால், ஆழமான உறக்கத்திற்கு சென்று விடுவார்களே ஆனால், அவருடைய உயிர் நல்லவர்களாக இருந்தால் அரிசு வரைக்கும் போகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரூஹை ரப்பானி என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரூஹ் இருக்கிறதே இறைவனுடைய கட்டளை. அது சகோதரர்களே, ரூஹுங்கிறது என்ன நினைச்சீங்க? ஏதோ ஒரு பொருள், அல்லாஹ்வுடைய கட்டளையினால் இருக்கக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான் நம்ம விளங்க முடியும். குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. குர்ஆன்ல வருதா இல்லையா? ரூஹுண்டா என்னன்னு கேட்கிறாங்க யஹூதிகள். கேட்ட கேள்வி, யஹூதிகளால் கேட்க வைக்கப்பட்ட கேள்வி இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்று சொல்லுங்க, இறை கட்டளை என்று சொல்லுங்க. அந்த கட்டளை தான் அது. என்ன இறை கட்டளைனா, அடுத்து சொல்றான் உமா ஊத்தி தும்மின எல்மி இல்லா கலீலா, ரொம்ப சொன்னா உனக்கு விளங்காது, அதிகமா சொன்னா உனக்கு விளங்காது, மிக குறைந்தவர்களுக்கு தான் அந்த ஞானம். பெரியார்கள் சொல்லுவாங்க சமயத்துல சில உதாரணங்கள் மூலமா அதை விளக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம நாட்டுல 1000 ரூபா நோட் இருக்கா இல்லையா? இருக்குதா? இங்க இருக்குதா? இங்கே இருக்குது. நம்ம நாட்டுல இருக்கு, இங்கேயும் இருக்குது. திடீர்னு 1000 ரூபா செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டான்னு வைங்க, செல்லும்னு ஒரு சட்டம் போட்டான்னு சொன்னா அதை கொடுத்து 1000 ரூபா பொருளை வாங்கலாம், பேனா வாங்கலாம், கிதாபு வாங்கலாம், லிபாஸ் ஆடைகள் வாங்கலாம், வேண்டிய பொருளை கூட வாங்கலாம். கவர்மெண்ட் செல்லாதுன்னு ஒரு ஆர்டர் போட்டோம், அதுக்கு பிறகு அதை கொடுத்த கழுத கூட அந்த காயத்தை திங்காது, மற்ற காயத்தையும் திங்கி இந்த காயத்தையும் திங்காது. திடீர்னு அங்கே இந்தியாவில் 1000 ரூபா செல்லாதுன்னு ஒரு காலத்தில் சட்டம் போட்ட உடனே வெளியே வந்துருச்சு போறாங்க, கருப்பு பணத்தை நீக்கிறதுக்கான ஒரு சட்டம் போட்டாங்க வந்துச்சு. நான் கேட்குறேன், அது செல்லவுண்டு அவங்க போட்டதும் செல்லாதுன்னு சொன்னதுக்கு இடையில என்ன வித்தியாசம்? செல்லும்னு சொன்னதுனால எல்லாமே வாங்க முடியுது, செல்லாதுன்னு சொன்னதுனால எதையுமே. அது எந்த பவர் வந்துச்சு அதுக்குள்ள? நான் கேட்குறேன், அந்த 1000 ரூபா சிவப்பு நோட்டு தான், அதில் மகாத்மா காந்தி கிறுக்கு பிடிச்ச மாதிரி சிரித்த மாதிரி இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே எனக்கு பார்க்க அப்படித்தான் படுறது, இந்த நாட்டுக்கு போய் நான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தேனடா அப்பா, அவர் சிரிக்கிற மாதிரி இது சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி மேலே இருந்தாராம், அதுக்கு பிறகு இந்திரா காந்தி போனாங்களாம். நான் அரசியல் பேசல, ஒரு இதான் சொல்லுவான். அதுக்கு பிறகு ராஜீவ் காந்தி போனாராம். கேட்டாங்களாம், என்னப்பா நாடு எப்படி இருக்குதுன்னு. சொன்னாங்க, ரொம்ப முன்னேற்றமா இருக்குது. எப்படி? உனக்கு ஒரு துப்பாக்கி குண்டு, எங்க அம்மாவுக்கு 8 குண்டு, எனக்கு 8 அம்மா அணுகுண்டு, நாடு ரொம்ப முன்னேறிக்கிட்டா. அப்படித்தான் ஆச்சு. இப்ப நான் சொல்றது, அந்த ரூபா இருக்குதே நோட்டு, அது செல்லும்னு சொன்ன உடனேயே எல்லா பொருளையும் வாங்க முடியுது, அதுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே வருது. செல்லாதுன்னு சொன்னது உடனே அதை யாரும் சீண்டி பார்க்கிற ஆள் இல்லை. இந்த செல்லும் செல்லாதுன்னு போட்டது என்னங்க? அதுதான் கட்டளை, ஆர்டர். அது மாதிரிதான் மனிதர்களுக்கு உள்ளே ஒரு அல்லாஹுடைய ஆர்டர் இருக்கிறது, ஒரு கட்டளை இருக்கிறது. அந்த ஆர்டர் இருக்குமே ஆனா நடப்பான், ஓடுவான், திங்பான், சாப்பிடுவான், குடிப்பான், பேசுவான், சேட்டை பண்ணுவான், நல்லது செய்வான், விபாதம் செய்வான், எல்லா ஓட்டம் பணம் பாதாள வரைக்கும் பாயுங்கிற மாதிரி இங்க அந்த ஆர்டர் இருந்த உடனே எல்லா வேலையும் செய்வான். அந்த ஆர்டர் திரும்ப பெறப்பட்டுச்சு, நோட்ல ஆர்டர் திரும்ப பெறப்பட்டுருச்சுன்னா கழுத ஓட திங்க அதல்லவா. அந்த மாதிரி இவனை எவனுமே தூக்கி வைக்க மாட்டான், 3 நாளைக்கு மேல வச்சா வீசி போயிடுவான். யாரும் வீட்டுக்குள்ள ஓட்டு வைக்க மாட்டாங்க, மரியாதையை போட்டு அடைக்கிடுவாங்க. ரொம்ப மரியாதை காட்டி என்ன, அவன் தண்ணியும் காப்பாத்திரமல்லவா, போட்டு அடைக்கிடுவாங்க. இதுதான் அந்த அம்ரு ரப், அல்லாஹுடைய கட்டளை எது என்று ரூஹை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானே, அதுக்கு ஒரு உதாரண விளக்கம் என்று பெரியார் எழுதியிருக்கிறார். ஒரு அருமையான விளக்கம் அது. அதை ஒரு பொருளாக காட்ட முடியாது. கவர்மெண்ட் போடக்கூடிய ஒரு ஆர்டர், ஒரு கட்டளை. அந்த கட்டளை இருக்குமேனா அந்த பணத்துக்கு உயிர் இருக்குது, அந்த பணத்தை கொண்டு எல்லா வேலையும் செய்யலாம். அந்த கட்டளை வாபஸ் பெறப்படுமையான அந்த பணம் வேஸ்டா போகுது. மாதிரி மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய உயிரும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து கிடைத்த ஒரு ஆர்டர், இருக்கு வரைக்கும் வேலை செய்யும். அந்த ஆர்டர் எங்க வரைக்கும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கறானா, தூக்க நிலையில போகுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அப்தின் வலா அமத்தின் உறங்கி ஒரு ஆழமான உறக்கத்திற்கு சென்று விடுமே ஆனால் அவர்களுடைய உயிர் அரிசு வரைக்கும் கொண்டு போகப்படுது. நல்ல உயிரா இருந்தான், நல்ல மனிதர்களா இருந்தான், அங்க போய் நல்ல நிலைகள்லாம் பார்க்கும். தீய மனிதர்களா இருந்தா அரிசு வரைக்கும் போகாம எப்படி நாட்டுல உலகத்தில் இருக்கும்போது தடம்புரண்டு போச்சோ, அதுவும் எங்கெங்கெல்லாம் போய் போகக்கூடாத இடங்கள்லாம் போய் காலையில அவர் குளிக்க போவார். இது நடக்கிறதுல அதனால தான் ஏராளமான தவறுகளை காண்றது, இல்லாத கெட்ட பழக்கங்களை போறது, இந்த மாதிரி நடக்கக்கூடியதும் இது அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஏற்படுத்தப்பட்ட ஏற்பாடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என ஹஜரத் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு ஹஜரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹு கேள்விக்கு பதில சொன்னாங்க. ஹஜரத் உமர் ரழியல்லாஹு சொன்னாங்க, அல்லாஹுக்கே எல்லா பொருளும், மௌத்தாகிறதுக்கு முன்னால் இந்த 3 கேள்விக்கு எனக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா, 3 கேள்வி பதில் இல்லாம மௌத்தா போக அல்லாஹ் என்னை வைக்கல, உள்ளுக்குள்ள குடைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, விளக்கம் கொடுத்துட்டீங்கன்ட்டு அவங்க போற்றி போகிறது, அவங்க நன்றி தெரிவிச்சாங்கட்டு ஹதீஸுடைய தப்சீருடைய கிதாபுகள்ல இடம்பெற்றிருக்கு. அருமைச்சவர்களே, சுருங்க சொன்னால் நம்முடைய உயிர்கள் எல்லாம் ஒரு இடத்து ஒன்று சேரவும் செய்கின்றன, கலந்துரையாடுகின்றன, பேசுகின்றன. சமயத்தில் தூக்க நிலையிலும் பெரியார்கள் இருந்தால் முராக்காபா என்ற தனித்த நிலையிலும் உறவாடி ஒன்றுக்குள் ஒன்று ஒரு உடன்பட்டிருக்கக்கூடிய தொடர்புடைய உயிர்கள் தான் மனித உயிர்கள் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றுக்களும் அல்லாஹுடைய இந்த ஆயத்து நமக்கு எண்பித்து காட்டுகிறது. ஆகையினால் தான் இறந்து போனதுக்கு பிறகும் கூட நம்முடைய தொடர்பு அவர்களோடு இருக்கு. இறந்து போனதுக்கு பிறகும் கூட அவர்கள் துண்டிச்சு போயிட்டாங்க, நமக்கு அவங்களுக்கு எந்த தொடர்பு இல்லை என்ற நிலை இல்லை. ஆகையால் தான் சொல்லுகிறோம், மரணித்தவர்களை நினைவு கூறுவது கட்டாயம். அவர்களுக்கு செய்ய வேண்டிய, எப்படி ஒரு தகப்பன் ஹயாத்தா இருந்து அவனுக்கு என்ன செய்யணுமோ, நான் பிர்ருல் வாலிதைன சொன்னேன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய நல்லது, மரணித்தற்கு பிறகும் அந்த நல்லதை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த நல்லதை எப்படி செய்வது, இங்கதான் வருது அசல் பிரச்சனை. மரணித்தவர்களுடனே நம்முடைய உறவுகள் எப்படி இருக்க வேண்டும், ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான் இன் கதா அன்ஹு அமலு. ஒரு மனிதன் இறந்து விடுவானே ஆனால் அதற்கு பிறகு அவன் அமல் செய்வதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை. ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் நமக்கு கேபிட்டல் மாதிரி நம்முடைய வயது, நமக்கு கிடைச்ச சொத்து, அதை வச்சுதான் நம்மளை வளர்த்துக்கிறவும் செய்யலாம், தாழ்த்துக்கிறவும் செய்யலாம், முறையா பயன்படுத்தணும், நம்ம உச்ச ஸ்தானத்துக்கு போகலாம். மாற்றமா நடந்தா எங்கேயோ போய் சேர்ந்துடும். நமக்கு கிடைச்ச ஒரு பெது ரசூல் மால் என்று சொல்லுவார்கள், கேபிட்டல் சொத்து. அந்த சொத்தை எப்படி பயன்படுத்துற மட்டும், கவலையின் காரணத்தினால், கஷ்டத்தின் காரணத்தினால். அல்லாஹ்விடத்தில் மௌத்தை கோராதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கஷ்டத்தை தாங்குங்கள், கவலையை பொறுத்து கொள்ளுங்கள், முதலை இழக்காதீர்கள் என்றார். ஏன் வயதை முடிக்க பார்க்கிறீர்கள், மௌத்தை கேட்பது தனது முதலை இழப்பதாம். முதல் இருந்தால் தானே கொள்முதல் செய்ய முடியும், என்னமோ வாங்கலாம், விற்கலாம், பொருளாதாரத்தை வளர்க்கலாம், வரக்கத்தை பெருக்கலாம். இப்ப வயதை முறித்து தன்னைத்தானே அழித்துக் கொள்ள முனைவது முதலையே இழப்பதை போன்று, கை முதலையே இழப்பதை போன்று. அப்படி வேலையை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். மீறி மிதமிஞ்சிய நிலை ஏற்படுமையானால், வேண்டுமானால் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்யுங்கள், அல்லாஹ்வே ஹயாத் எனக்கு ஹைராக இருந்தால் என்னை பாக்கியாக வையே, எனக்கு மௌத்து தான் சிறந்தது என்று உன்னுடைய கல்வியிலே பட்டால் இந்த உலகத்தை விட்டு சலாமத்தோடு ஈமானோடு என்னை எடுத்துக்கொள் என்று வேண்டுமானால் துவா செய்யுங்கள். மரணத்தை கேட்கவும் செய்யாதீர்கள், மரணத்தை நீங்களாகவே தழுவியும் கொள்ளாதீர்கள், தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள், மிக பெரும் பாவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமை சோதர்களே, ஆகையினால உலகத்துல இருக்கிற வரைக்கும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், காசு பணத்தை இல்லை, எல்லாம் கொடுக்குற வரைக்கும் கொடுக்கணும் சம்பாதிக்க. அசல் மூலம் முதல் எது, ஆகரத்துக்கு பயன்படும்படியான செயல், அமல்களை செய்து கொள்வதுதான். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமல் செய்வதற்குரிய வாய்ப்பு உங்களுடைய வயது இருக்கும் வரைக்கும் தான். யாருடைய வயது முடிந்து விடுமோ, மரணித்து விடுவாரோ, அமல்களுடைய தொடர் அறந்து போகிறது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதா மாத்தல் இன்சான் இன் கதா அன்ஹு அமல், அதுக்கு பிறகு அமல் செய்ய முடியாது. ஒரு நன்மையை தேடிக்கிறதா முடியாது, இங்க இருக்கிற வரைக்கும் தான் இல்லை, அதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு பிறகு இவருக்கு நன்மையும் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்காது. அவர் சேர்த்து வச்சுக்கிட்டது தான் சேர்த்து வச்சது, தேடிக்கொண்டது தான் தேடிக்கொண்டது, வேற எதையும் அவர் இறந்ததுக்கு பிறகு புதுசா சம்பாதிச்சுக்கிற முடியாது. சொல்லிவிட்டு இல்லா மின்சலாஸ் நபிகள் நாயகம் சொல்லாங்களா, மூணு வேளை செஞ்சவங்க இருக்கிறாங்க வாருங்க, அவங்களுக்கு அமல் ஸ்டாப் ஆகாதுன்னா, நிற்காது, நன்மைகள் போய்கிட்டே இருக்கு, நிரந்தரமான நன்மையை தேடுவார்கள். மற்ற மூன்று சேவை செய்யாத மற்ற எல்லாத்துக்குமே அதோட எல்ல முடிஞ்சது, திரை விழுந்துருது. அது வரைக்கும் ஜெஞ்சதை வச்சு தெராசில வச்சு போடுவாங்க, எங்களுக்கு நன்மை எடுத்துட்டல. நன்மை ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை இறகு, ஒமை யாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை இறகு. ஒரு அணு அளவிற்காவது நன்மை செய்திருந்தாலும் இங்கே பார்த்துக்கிடுவேன், அணு அளவுக்கு தீமை செஞ்சிருந்தாலும் பார்த்துக்கிடுவேன், எந்த தட்டு இழுக்குதுன்னு பார்ப்போம். மவாசீன் குஸ்தலியோமில் கயாமா, கயாமத்துடைய மைதானத்தில் தராசு தட்டத்துக்கு நிப்பாட்டுவோம் நல்ல குரானில் சொல்லியிருக்கிறான். எந்த அமலை எப்படி செஞ்சீங்க, எப்ப வாழ்க்கையோட திரை விழுகிற வரைக்கும், அது வரைக்கும் சேர்த்து வச்ச அமல் இங்கிட்ட எழுதிக்கிட்டு இருப்பாரு, இங்கிட்ட எழுதிக்கிட்டு இருப்பாரு, யாருடைய ஃபைல் நிறைய இருக்குது, யாருடைய ஃபைல் தூங்கி விழுது, அங்க போய் தெரிஞ்சு போயிடும். ஆனால் மூன்று விதமான நபர்கள் இருக்கிறார்கள், மரணித்தற்கு பிறகும் கூட அவருடைய நன்மைகள் தொடர்ந்து வருகிறது. இல்லாமின் சலாசின், நல்லா கேட்டுக்கங்க, சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிய நபிகள் நாயகம் சொல்லாரு சொல்லி கொடுக்கிறாங்க. இந்த செயின் சிஸ்டத்துல சில வியாபாரம் நடக்குது பாருங்க, எவன் லாபம் சம்பாதித்தாலும் இவனுக்கு ஒரு பங்கு வந்துகிட்டு இருக்காது, கூடுமா கூடாதுங்கிற அடுத்த விஷயம். நான் மசாலா சொல்ல வரல, அது வந்து நிற்காது. பத்து பேர் லாபம் வந்தாலும் இவனுக்கு ஒரு பங்கு வந்துடும், இன்னொரு நூறு பேர் அதனுடைய விற்பனைக்கு வந்துட்டாங்கன்னா இவனுக்கு ஒரு பங்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இதுல கூடாம இருக்கலாம், ஆனா இங்கே ஓடும், இதுல வரும், இதா மாத்தல் இன்சானு இன்பத்த அமலுகு இல்லாமின் சலா. என்ன மூன்று வேலை? சதக்கத்தின் ஜாரியா அவ் இல்மியும் தபு பிஹி அவ் வலதுன் சாலிஹி யதுஉ லஹு அவ் கமா கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நிரந்தரமான தான தர்மத்தை ஒரு மனுஷன் செஞ்சுட்டு போயிட்டான்னா அந்த தர்மம் எது வரைக்கும் நிலைச்சிருக்குமோ அது வரைக்கும் உனக்கு நன்மையுடைய பட்டியல் ஏறிக்கிட்டே இருக்கான், அங்கே துண்டு விடுகிறது இல்லை. நிரந்தரமான தர்மம், ஒரு நேரம் சாப்பாட்டை வாங்கி கொடுத்தீங்க, அடுத்து பசி வந்தால் அது முடிஞ்சு போச்சு, அந்த தர்மம் அவ்வளோதான். ஒரு துணியை வாங்கி கொடுத்தீங்க, கிழிஞ்சு போச்சுன்னா அதனுடைய நன்மை முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் நிரந்தரமான தர்மம்ங்கிறது என்ன? ஒரு பள்ளிவாசலை கட்டி வச்சிங்க, அதில் எத்தனை பேர் தொழுவாங்களோ அந்த நன்மை பட்டியலில் ஏறிக்கிட்டே இன்னைக்கு 100 பேர் தொழுதாங்க, 100 பேருடைய நன்மை அங்கே ஏறுது. அல்ல, இவங்களுக்கு குறைச்சிட மாட்டான், இவங்களுக்கு முழுமையாக கொடுத்துட்டு அவங்களுக்கும் கொடுப்பான். அதுதான் சதக்கத்தின் ஜாரியாங்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி வச்சிங்க, ஒரு மதரசாவை கட்டி கொடுத்தீங்க, வேற மக்களுக்கு பயன்படும்படியான ஒரு கிணற தோண்டி கொடுத்தீங்க, அது ஒரு போர்வெல் போட்டி கொடுத்தோம், ஒரு குழா போட்டு கொடுத்தோம், எந்த வகையான தர்மமாக இருந்தாலும் எது நிற